வணக்கம் ராஜமார்த்தாண்டன் அவர்களே.
வணக்கம் சார், சொல்லுங்க.
இது நான் விளையாட்டுக்காக சொல்லலை, உண்மையிலே நடந்தது தான். எங்கள் கிளாஸில் கூட, நான் படிக்கிற நேரத்தில் கூட எங்கள் வாத்தியார் வந்து சொல்லுவார், நீ வேற பசங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீ நல்லா படிக்கலை மவனே, நீ மாடு மேய்க்க தான் போவோம் அப்படின்னு. இப்போ உங்களை வாஸ்த உடனே வந்து நான் அதான் நினைச்சேன். நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கிறீங்க, எப்படி வந்து விவசாயத்துக்கு வந்தீங்க சொல்லுங்களேன்.
அதாவது எப்படின்னா, எனக்கு நிறைய பேர் மாதிரி எனக்கும் புரியும், ஒரு கிராமம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் பாவநேரி அப்படின்னு ஒரு கிராம தமிழ்நாட்டில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் திருவிழா நடக்கும்போது சரி, விசேஷங்கள் நடக்கும்போது சரி, வந்து அடிக்கடி வந்து ஊருக்கு போகிறது உண்டு. வீட்டிலே மாடுகள் இருந்துருக்கு, கிராமத்தில் நிறைய மாடுகள் இருந்துருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்தே அது மேலே ஒரு தனி பிரியம் மாட்டு மேலே. அந்த மாதிரி இருந்ததுல தான் அப்புறம் அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, இந்த ட்ரீ பிளான்டேஷன் எல்லாம் பண்ணுறனால எப்போ பார்த்தாலும் இயற்கை சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த ஈடுபாடு ஜாஸ்தி. அதை ஃபேஸ் பண்ணி தான் அப்புறம் விவசாயமும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது.
சரி, அப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விவசாயியாக முதலே போயிருக்கலாம் தானே, ஏன் வந்து எம்பிஏ அளவுக்கு நீங்கள் படிக்கணும்?
என்ன காரணம்னாங்க, அதாவது பிரியங்கிறது ஒண்ணு, அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, எப்படி சம்பாதிக்கிறது என்ன அப்படிங்கறது ஒரு விஷயமா இருந்துச்சு. நாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, முதலே வந்து ஒரு விவசாயத்தை விட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறை ஆயிடுச்சு. டாடா வெஹிக்கிள் டீலர்ஷிப் வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மைன்ஸ் வச்சிருந்தோம். அந்த லைன்ல போகும்போது அதை பண்றங்க மாதிரி தான் இருந்துச்சு. இது பிரியம் பிரியமா இருக்கட்டும், ஒரு சைட்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த பிரியத்துக்காக வச்சுக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா காலங்கள் வர வர வந்து அதுல பண்ணி என்ன ஒரு சந்தோஷம் இல்லை, இது பண்ண நல்ல சந்தோஷமா இருக்குது, மனசு ஒரு நிம்மதி இருக்கு. அட் த சேம் டைம் என்னாலையும் வந்து அதுல இருந்து வருமானங்கள் உருவாக்க முடியுதுங்கிறதுனால இதுவே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு இப்பதான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி
இருக்கேன். சரி, இப்ப நீங்க ஹியூண்டாயில, ஹியூண்டாய் கார் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கீங்க இல்லையா?
ஆமா.
அங்க இருந்து எப்படி நீங்க வெளியேறினீங்க?
2005 வந்து நான் என்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். முடிச்சுட்டு தான் ஒரு வருஷம் தான் ஹியூண்டாயில வேலை செஞ்சது. ஹியூண்டாயில வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கல, ஒரு வருஷம் தான் வேலை பார்த்தேன். வேலை நல்லா தான் இருந்துச்சு, நல்ல சம்பளம் தான், பட் அது ஒரு திருப்திகரமா இல்லை. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு படிச்ச விஷயம், மாடல் எப்படி விருப்பமோ அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல அந்த மெக்கானிக் சைடு வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. அந்த வேலையில அந்த ஆர்வத்துக்கு இருந்த இது ஈடு கொடுக்கல அந்த வேலை. அதனாலதான் வேற விஷயங்கள் தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிக்கும் போது வந்து நானே ஒரு சொந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தினேன். அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கும் போது தான் அப்புறம் போய் எம்பிஏ படிச்சது. ரெண்டு நடுவில் ஒரு 6 வருஷம் கால வித்தியாசம் இருந்துச்சு. 6 வருஷம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். 2011 தான் வந்து எம்பிஏ பண்ணது. எம்பிஏ பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறதா இல்லையான்னா அதை ஒரு பேரல பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விவசாயம் ஃபுல்லாக பண்ணலாம், லாங் டேர்மா என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற இடத்துல வந்தது.
இப்போ இன்ஜினியரிங் பொறியாளர் அந்த மாதிரி படிச்சு அப்புறமா எம்பிஏ படிச்சு இப்படியெல்லாம் அதிகமாக படிச்சுட்டு கடைசியில் வந்து இப்போ மாட்டு பண்ணை விவசாயம் செய்யறதுனால அந்த படிப்பு எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது இல்லையா உங்களுக்கு?
கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எம்பிஏ ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிஷின் சார்ந்த ஒரு வேலை பாக்குறோம்னா அதை காட்டிலும் வந்து இதுல வந்து நீங்க கூட வந்து உங்க மூளை செலுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க விவசாயமும் சரி, மாடுகள் ஆடுகளோ எதுவும் நம்ம கால்நடை வந்து சரி, எல்லாம் ஒரு உயிருள்ள விஷயம். அதுக்கு வந்து அது எப்படி அதுக்கு நமக்கு பதில் சொல்றது என்னங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டு அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா இன்ஜினியரிங் படிச்சதும் எம்பிஏ படிச்சதும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு, அது வேஸ்ட்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா.
நீங்கள் SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்போடு இணைந்துள்ளீர்கள்.
உங்களை மாதிரி இளைஞர்கள் இப்ப படிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி விவசாயம், மாட்டுப்பண்ணை அல்லது கோழிப்பண்ணை இப்படி எல்லாம் வரலாம், ஏன் படிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்களா, அல்லது படிக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி படுதா எப்படி?
அவங்க படிக்கிறதுங்கிறது வந்து சும்மா ஒரு பட்டம் வாங்குறதுக்காக படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது படிக்காம நேரவே இதுக்கு வந்துடலாம். இல்ல அதுவும் ஒரு அனுபவமா இருக்கட்டும், அதுவும் ஒரு அனுபவம் தானே, நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போ என் பண்ணையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எனக்கு தேவையான ஷெட்ல இருந்து எனக்கு தேவையான மிஷின்ல இருந்து எல்லாமே வந்து அதிகபட்சமா நானே டிசைன் பண்ணி நானே செஞ்சு வச்சுக்கிட்டது. அது அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சனாலதான் வந்து என்னால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரானா.
என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கிறாரு ராஜமார்த்தாண்டன், கடைசியில வந்து பண்ண வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி சமூகம் கொஞ்சம் கீழ்வாக பாக்குதா, அல்லது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்குதா, என்ன மாதிரியான போக்கு நிலவுது நீங்க பாக்குற சமூகத்துல?
அதாவது பால் பண்ண வச்சிருக்கிறாரு, இது பண்ணிருக்கிறாரு அப்படிங்கும் போது அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு யோசனை வரும். ஆனா வெறும் 25 ரூபாய்க்கு பால் விற்க கஷ்டப்படும் போது என்னால 85 ரூபாய்க்கு விற்க முடியுது அப்படிங்கும் போது அதுல ஒரு ஆர்வம் அவங்களுக்கா, எப்படி ஏன் சரி அப்ப இவர் ஏதோ வித்தியாசமா பண்றாரு, மத்தவங்களால பண்ண முடியாத விஷயம் இவர் பண்றாருங்கும் போது வந்து அந்த அந்த கீழ்தரவன் நினைக்கிறது வந்து வேற மாதிரி ஒரு அதிர்ச்சியா மாறி மதிக்கிற மதிப்பு கூடுது. முழுக்க முழுக்க வந்து இயற்கை பண்ணை ஒரு எந்த விதமான கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கோ ஒரு பெஸ்டிசைடுக்கோ இங்க வேலை கிடையாது. அதே மாதிரி நான் வச்சிருக்கிற கால்நடை எல்லாமே வந்து நம்ம நாட்டினங்கள் மாத்திரம்தான். அது கறவை மாடு பால் மாடாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், என்னோட என்ற நாய் கூட இருக்குது, அது நாய் கூட வந்து நம்ம நாட்டினங்கள் மாத்திரம்தான். என்ன காரணம்னா நமக்கு தேவையான விதை பூர்த்தி பண்றது அதுங்க தான் வந்து பெஸ்டா பண்ண முடியும். நம்ம ஊர்ல இருக்கிற உள்ள விஷயங்கள் நம்ம எப்படி பண்றவர்களதான் இருக்கு.
இப்ப இயற்கை விவசாயம்னு சொன்னீங்க, இப்ப இயற்கை விவசாயத்துல இருக்கிற சேலஞ்சஸ் அல்லது சவால்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா?
ஆமாங்க, இருக்குது. முதல் சவால் ரொம்ப பெரிய சவால், அன்றைக்கு இயற்கை விவசாயம் பண்ற காலகட்டத்துல வந்து ஆட்கள் வந்து ரொம்ப சுலபமா கிடைச்சாங்க. ஆட்கள் வந்து அவங்களோட சம்பளமும் வந்து அதுல இருந்து வர வருமானத்துக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது நிலைமை. இயற்கை விவசாயங்கிறது கொஞ்சம் நம்ம லேபர் ஓரியன்ட், கொஞ்சம் ஆட்கள் தேவை ஜாஸ்தி, அந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருந்தனால. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய சவால். ரெண்டாவது பெரிய சவால்னு வந்து பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு வந்து அந்த அவேர்னஸ் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு அந்த மாதிரி உள்ள பொருட்கள் தான் சாப்பிடணுங்கிறதுக்குள்ள அவேர்னஸ் மக்கள்கிட்ட நிறைய வந்தாலும், அதை தயாரிக்கி இங்க வளர்த்து கொடுக்கறவங்களும் சரி அங்க வாங்குறவங்களும் சரி அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி ரொம்ப பெரிய இடைவெளி. நிறைய பேர்னால வந்து ஒழுங்கா கொண்டு போய் கொடுக்க முடியல. அந்த கொண்டு போய் கொடுக்குற செலவே வந்து ரொம்ப விலை பொருளோட விலையை ஜாஸ்தி பண்ணிடுது. அதுதான் வந்து ரெண்டாவது பெரிய சவால். மற்றபடி எல்லாம் வந்து ரொம்ப பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது.
இப்ப கார்பரேட், இப்ப உலகமயமாதல், குளோபலைசேஷன், கார்பரேட் ஆகிறது, இது மாதிரியான உலகின் போக்கே வந்து மாறிட்டு இருக்கிறது. உங்க மாதிரி வந்து இப்படி இயற்கை விவசாயத்தை நம்பி அல்லது அதை வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து வளர்த்தெடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு சவால் அமைதா என்ன?
கண்டிப்பா.
எப்படி?
அகைன், என்ன காரணம்னா நம்மளோட பேசிக் மைண்ட் செட், ஹியூமன் சைக்காலஜியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இவ்வளவு வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறது, இவ்வளவு சம்பளம் தானா அதுக்கு அவ்வளவு வேலை பார்க்கணுமான்னு வரும்போது, கார்பரேட்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துடுறாங்க. இப்படிதான் ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ரூல் கொண்டு வந்துடுறாங்க, இந்த மாதிரி பண்ணா போதும்ன்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வால்யூம் போகும்போது வந்து ஓரளவுக்கு ஈவன் அவுட் பண்ணி பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய சவாலா இருக்குது. நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணும் போது நம்மளோட ஈடுபாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த பண்ணையோட உரிமையாளரும் சரி, அந்த பண்ணையில வேலை பார்க்கறவங்க ஈடுபாடும் சரி, ஒரு 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 மெக்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரினு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு வந்து குழந்தை 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. அது ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இயற்கை அந்த நம்மளோட தோட்டமும், மாடுகளாக இருக்கட்டும், இல்லை வெறும் செடிகளாகவும் இருக்கட்டும், அந்த மாதிரி போகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது இன்னைக்கு இருக்கிற மக்களே வந்து அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மி. அன்னைக்கு இருந்த புரிதலோ அன்னைக்கு இருந்த பொறுமையோ இல்லை.
நீங்கள் SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்போடு இணைந்துள்ளீர்கள்.
இப்ப விவசாயத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு திருப்தியான தருணம் அல்லது திருப்தியான அம்சங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க?
எனக்கு வந்து எப்படின்னாங்க, என் மாடுகளோட இருக்கும் போது ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். அது ஒரு கண்ணுக்குட்டி போடும் போதோ சரி, இல்லை அந்த கண்ணுக்குட்டி விளையாடும் போதோ, இல்லை அந்த மாடுகளே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் நம்ம மாடுன்னு மொத்தமாக சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றும் ஒரு இண்டிவிஜுவல் தான். அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோமோ இல்லையோ, ஒரு ஒரு மாட்டுக்கும் சில குணாதேசங்கள் இருக்கும், ஒரு ஒரு விஷயங்களுக்கும் அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. அதை பார்க்கும் போதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், எனக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பிரியம் வரும், ஒரு அமைதி வரும். அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயம்.
இப்ப நீங்க மாடுகள்னு சொன்னீங்க, இப்ப மாடுகளை வந்து வளைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிராணிகள் நல அமைப்பு வந்து சொல்லி நீதிமன்றம் இது பண்ணி ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டில் இப்போ நடத்த முடியாம இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. நீங்க வந்து மாட்டு பண்ண வச்சிருக்கிறீங்க, மாடுகளை வந்து அதிகமாக நேசிக்கின்ற ஒரு விவசாயின்னு எடுத்துக்கலாம், என்ன சொல்றீங்க? அது வந்து அந்த அது மாதிரியான தடை வந்து தொடரலாமா, என்ன மாதிரி உங்க கருத்து என்ன?
கண்டிப்பா தொடரக்கூடாதுங்க, அது அந்த இனத்தையே அழிச்சிடும்.
எப்படி?
நம்ம வந்து ஜல்லிக்கட்டை வந்து ஒரு ரெண்டு விஷயமா மட்டும்தான் பார்த்து சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம். கலாச்சாரம், நம்மளோட பாரம்பரியம் அப்படின்ட்டு. அதுக்கும் மீறி ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஜல்லிக்கட்டுன்ட்டு இல்ல, மத்த எந்த ஒரு மிருக சார்ந்த ஒரு போட்டியோ ஒரு ஒரு ஸ்போர்ட்டோ வந்து அந்த மிருகத்துல ஒரு ஒரு டேலண்ட், ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் அது உருவாச்சு. நீங்க கோழி சண்டை எடுத்துக்கங்க சரிங்களா, நம்ம பிராய்லர் கோழியை வச்சு நம்ம கோழி சண்டையில பண்ண முடியாது. அதுக்குமே சில இனம் இருக்குது, அசீல்னு ஒரு இனம் இருக்குது, மத்த இனங்கள் பறையலாம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில இனங்கள் இருக்குது. அந்த இனங்களோட மேசித்தன்மையை வந்து ரெண்டு சேவலை வந்து பகலில் விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் சண்டை போடும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி ஸ்போர்ட்டுக்கு. அதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன மாடுகளையும் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இந்தியாவில மாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 42 இனங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்குது. அதுல வந்து ஒரு மூணு இனங்கள் தான் வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறந்தது. ஒண்ணு வந்து மதுரை சிவகங்கை மாவட்டத்துல புலிக்குளம்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேனி பக்கம் போறீங்கன்னா மலமாடுன்னு சொல்லுவாங்க, மூணாவது நாலாவது தான் வந்து உம்பளாச்சேரி காங்கேங்கிற சில இனங்கள் வரும். இந்த புலிக்குளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுங்க வந்து எப்படின்னா அதுங்களுக்கு தன்மையை வந்து ரொம்ப ஆக்ரோஷமான மாடுங்க. ஏன்னா அது வளர்க்கப்படுற விதங்கள் எப்படி ஒண்ணு கட்ட மாட்டாங்க, ஷெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா ஓப்பன்ல தான் இருக்கும், காட்டுல போய் மேய்ஞ்சிட்டு வரும். சில விலங்குகள் வந்தாலே வந்து அதுக்கு காப்பாத்திக்கணும்னா அந்த மாடு தான் காப்பாத்திக்கும், மொத்தமா சேர்ந்துட்டு அது புளியா இருக்கிறது இருந்தாலும் விரட்டிடும். குதிரை பந்தயம் எடுத்துங்க, குதிரை வேகமா ஓடுனாலும் குதிரை பந்தயம் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா அந்த போட்டிங்கிறது வந்து அந்த மிருகத்துல ஒரு தன்மை, ஒரு டேலண்ட் இருக்கிறதுனால அந்த போட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுல நடக்கிற வந்து சில தப்பான விஷயங்கள்லாம், அந்த தப்பான விஷயங்களை நம்ம தடுக்கதான் பாக்கணுமே ஒழிய இந்த தப்பா நடக்குன்னு சொல்லி நம்ம மொத்தமா தடுக்க கூடாது, தடுத்தா அந்த இனம் அழிஞ்சிடும். ஏன்னா நம்ம அது சரியா தவிர இன்னைக்கு அந்த இனம் இருக்கிறது காரணம் அந்த போட்டி தான். நீங்க அசில் கோழி வந்து இன்னைக்கு யாரும் வளர்க்க மாட்டாங்க, கோழி சண்டை இல்லைன்னா இன்னைக்கு அந்நியம் யாரும் வளர்க்க மாட்டாங்க, குதிரை பந்தயம் இல்லைன்னா தரப்புற ரேசிங் ஆசஸ் யாரும் வளர்க்க மாட்டாங்க, ஷோ ஜம்பிங் இல்லைன்னா அதுக்குள்ள பிரீத்தை வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் கிராம முட்டுற சண்டை, கிராம முட்டுறதுக்கு வந்து எல்லா கடையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கன்னியாட்டை வந்து கன்னிங்கிறது ஒரு ரகம் தமிழ்நாட்டுல இருக்குது, அது வந்து சண்டைக்கு உருவப்படுறது ரொம்ப சண்டை போடாது. அதுக்குன்னு செம்பிரியாடு வச்சிருப்பாங்க, செம்பிரியாடு வந்து ரொம்ப சண்டை போடும், அந்த ஆட்டை தான் வந்து நீங்க அந்த போட்டிக்கு யூஸ் பண்ண முடியும். போட்டியை தடுத்தீங்கன்னா அதுக்குன்னு வளர்க்கப்பட்ட இனம் அழிஞ்சிரும், மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம பாரம்பரியமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாரம்பரியம்னு சொல்றது வந்து நம்ம கலாச்சாரத்துல சேர்ந்ததை காட்டிலும் அந்த இனத்தை வந்து காப்பாத்துறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கலாச்சாரத்திலயும் பாரம்பரியத்திலயும் சில விஷயங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. கோயில் மாடுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நீங்க எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து இருக்கிறதுக்கு ஒரு நேர்த்தி கடனா வந்து ஒரு வெள்ளி காப்பு சாத்துற மாதிரி கோயில் மாட்டு ஒரு மாடையும் ஒரு காளையும் வாங்கி நீந்து விடுவாங்க ஒரு நேர்த்தி கடனா. அந்த காளை வந்து தான் வந்து அந்த ஊர் இனப்பறக்கத்துக்கு உபயோகப்படும். எப்பவுமே அதிகபட்சமா ஒரு வெளி ஊர்ல இருந்து நல்ல சிறந்த காளையா தான் பார்த்து வாங்கிட்டு வந்து அந்த கோயிலுக்கு நேர்த்தி கடனா விடுவாங்க. அதனால இனப்பறக்கம் மாத்திரம் ஆகாது, அங்க இருக்கிற மாடுகளோட தரமும் கூடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து இருக்குது ஜல்லிக்கட்டுல, அந்த ஜல்லிக்கட்டுக்கு காளைகள்ல. ஸோ அந்த காளைகள் வந்து மாடு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக உள்ள விஷயமும் அதுல வந்து சேர்ந்து இருக்குது. இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு நிறுத்தினீங்கன்னா கோயில் காளைகள் வளர்க்கப்படாது, அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகளும் வளர்க்கப்படாது. அப்போ வந்து அந்த மாட்டுக்கு இனப்பெருக்கம் எப்படி, அது ஒரு கேள்வி, இனப்பெருக்கம் நடக்காது. இது மாத்திரம் இல்லாம அந்த ஊர்ல பிறந்த காலை ஏதாவது ஒன்று ரெண்டு காலை தெரிஞ்சாலும் இன்பிரீடிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அந்த மாடுகளோட தரமும் குறையும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மாடுகளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், கொஞ்சம் காலங்கட்டங்கள்ல போகும்போது வந்து அந்த மாடுகளே அழிஞ்சிடும். இந்த விஷயங்களை யாருமே பாக்குறதில்ல. சரிங்க, அது வந்து வதனே நம்ம ஒரு கேள்வியை ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்குவோம். எழுத்திட்டீங்க இப்ப அந்த அந்த காளைக்கு வந்து வேலை இல்லாம பண்ணிட்டீங்க, இப்ப அந்த காளைக்கு என்ன பண்றது, அதுக்கு ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்காம ஒரு தடை பண்ணி மாடை காப்பாத்துறோம்னு சொல்லி பண்றாங்களே, அது உண்மையாவே மாடை காப்பாத்துற விஷயமா அப்படிங்கறது ஒரு கேள்வி.
இப்ப இடையிடையே செய்திகள் வர்றதுண்டு, அதாவது ஐடில எல்லாம் வேலை செய்யற இளைஞர்கள் அது மாதிரியான தொழிலை விட்டுட்டு விவசாயத்துக்கு திரும்புற மாதிரி, இப்ப விவசாயம் இப்ப இந்த மாதிரி படிச்சுட்டு விவசாயத்துக்கு அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா, அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க மற்றபடி இதுக்காக வந்து ஐடி மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் அது மாதிரியான ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறது அது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால அதை விட்டுட்டு நான் இங்க வரேங்கிறது வேணாம் அப்படிங்கிறீங்களா, என்ன மாதிரி உங்க பார்வை?
கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்க, அதுல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான யோசனை. நீங்க ஒரு புது விஷயம் கத்துக்கும் போது கண்டிப்பா இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கதான் செய்யும், ஆனா நிறைவுல வந்து அது கொஞ்சம் காலப்போக்கில் உங்களுக்கு பல பல அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும். பேசிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வந்து பண்ணலாம், அதுவும் ஒரு வேலை இதுவும் ஒரு வேலை தான். விவசாயமும் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஆக்குபேஷன் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ பார்த்து வர வேணாம், விவசாயம் நான் பண்ணணும், எனக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு, அதுல என்னால திறமையா அதனால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தாராளமா வரலாம், கண்டிப்பா வரணும் இளைஞர்கள்.
ரொம்ப நன்றி ராஜமார்த்தாண்டன் அவர்களே, இவ்வளவு நேரம் செலவு பண்ணி நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.